SBS தமிழ்.
வணக்கம் சோபா சக்தி அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் நேயர்களே.
நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கவுண்டிங் அண்ட் கிராக்கிங் என்ற நாடகத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த நாடகத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த நடிகர்கள் நடிக்கின்றார்கள். ஒரு தமிழ் நடிகராக உங்களது வகி பாகம் என்ன என்று சொல்லுங்கள்.
இதை பற்றி சற்று விரிவாகவே சொல்லிவிடுகிறேன். நாடகத்துடைய பெயர் கவுண்டிங் அண்ட் கிராக்கிங். இந்த நாடகம் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஈழத்தமிழரான சக்திதரன் என்பவரால் எழுதப்பட்ட ஆங்கில நாடகம். ஏறத்தாழ 3 மணி நேரங்கள் நிகழவிருக்கிறது இந்த நாடகம். இந்த நாடகத்தில் நடிப்பதற்கு நாங்கள் 16 நடிகர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த நாடகம் இலங்கையில் 1956களில் ஏற்பட்ட இன முரண்களை மையமாக தொட்டு வளர்த்திருக்கப்பட்டு 2004 ஆஸ்திரேலியாவிலே அகதி வாழ்வோடு முடியக்கூடிய ஒரு கதை. ஏறத்தாழ 50 வருடகால பின்னணியில் 4 தலைமுறைகளின் வாழ்க்கையை விரிந்த மேடையிலே 16 நடிகர்கள் 50 கதாபாத்திரங்களாக மேடையில் தோன்ற நிகழ்த்தப்படவிருக்கு நாடகம். இந்த நாடகத்திலே ஈழத்தமிழர்கள், சகோதர சிங்களவர்கள், ஆஸ்திரேலியர்கள், நியூசிலாந்திலிருந்து வந்திருக்க நடிகர்கள், பலஸ்தீனத்திலிருந்து வந்திருப்பவர்கள், மலேசியாவிலிருந்து வந்திருப்பவர்கள், நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வெவ்வேறு கலாச்சார பின்னணி கொண்டவர்கள் இந்த நாடகத்திலே நாங்கள் நடிக்கிறோம். இதிலே என்னுடைய பங்களிப்பு என்பது நானும் அந்த நாடகத்தின் பிரதான கதாபாத்திரங்களில் ஒருவனாக நான் நடிக்கிறேன்.
ஈழத்து எழுத்துலகின் ஒரு முன்னணி நபராக பார்க்கப்பட்ட நீங்கள் இப்போது திரைப்படம் நாடகம் என்று ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் பேனாவிலிருந்து மேடைக்கு வந்தீர்களா அல்லது மேடையிலிருந்து பேனாவுக்கு வந்தீர்களா?
இல்லை, என்னுடைய ஆரம்பமே நாடகம்தான். என்னுடைய நான் 10 வயதிலேயே முல்லைமணி எழுதிய பண்டரவணியன் என்ற நாடகத்திலே நடிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பின்பு என்னுடைய பள்ளி நாட்களிலே அண்ணாவியார் சின்னப்புவின்கள், தென்மொழி நாட்டுக்கூத்து பயின்றிருக்கிறேன். தென்மொழி நாட்டுக்கூத்துகளில் நடித்திருக்கிறேன். அதற்கு பின்பான காலங்களிலே, அந்த காலங்களிலே சமூக சீர்திருத்த நாடகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கிராம திருவிழாக்களில் ஏற்படக்கூடிய நாடகங்கள் எழுதியிருக்கிறேன், அவற்றில் நடித்திருக்கிறேன். மிக பிரபலமான ஒரு நாடக நிகழ்வு என்று சொன்னால், 85 தமிழீழ விடுதலை புலிகளின் சார்பில் நிலாந்தன் அவர்கள் எழுதி வட தமிழகத்தின் எல்லா கிராமங்களிலுமே நிகழ்த்தப்பட்ட விடுதலை காளி தெருக்கூத்தை சொல்லலாம். அந்த தெருக்கூத்தில் ஒரு முதன்மை பாத்திரத்தில் நான் நடித்திருக்கிறேன். அதற்கு பின்பு என்னுடைய புலப்பெயர்வு ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்பு எனக்கு மேடையிலே நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் மேடை நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு 5 நாடகங்கள் எழுதினேன் என்னுடைய புலம்பெயர் வாழ்விலே. அதிலே 2 நாடகங்களை இப்பொழுது அண்மையில் சென்ற வருடமும் அதற்கு முன்பு முதல் வருடமும் டொரண்டோ நகரிலே கனடாவிலே அறங்கடல் குழுவினர் மேடையேற்றினார்கள். மற்ற நாடகங்கள் பிரான்சிலே நிறுத்தப்பட்டன. நீண்ட காலம் கழித்து ஒரு 25 வருடங்கள் கழித்து மீண்டும் நான் மேடையிலே நடிகனாக தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்பு.
சரி, இப்போது உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த விசாலமான வாய்ப்புகள், நாடகமாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும், இந்த வாய்ப்புகள் வந்து உங்களது எழுத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தேக்க நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா, அல்லது நடிப்பின் மீதான அந்த வேட்கையை வந்து நீங்கள் இப்போது தீர்த்து கொள்கிறீர்களா?
இல்லை, என் எழுத்தில் தேக்க நிலை என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஏறக்குறைய 30 வருடங்களாக எழுதி கொண்டிருந்தாலும் இதுவரை 37 கதை தான் எழுதியிருக்கிறேன். 3 நாவல்கள் தான் எழுதியிருக்கிறேன். ஆக நான் மிக குறைவாக எழுதக்கூடியவன். ஆகவே ஒன்றும் இந்த கடந்த 3-4 வருட பகுதியிலே என்னுடைய எழுத்து பணி எதுவும் முன்பை விட குறைந்து விட்டதாக நான் கருதவில்லை. கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறேன், சிறுகதைகள் வெளியாகின்றன, இப்பொழுது ஒரு நாவல் ஒன்று எழுதும் முயற்சியில் இருக்கிறேன். ஆகவே எழுதுவதற்கு நேரம் இல்லை என்பது ஒருபொழுதுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது. எழுதுறதுக்கு இப்போ எல்லாம் எழுதுறதுக்கு தேடல் அதிகமாக இருக்கிறது, பொறுப்பு அதிகமாகிவிட்டது, எனக்கும் வயசாகிட்டது. ஆகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் எழுதுகிற மனநிலை போய்விட்டது இப்பொழுது. அதனாலே கொஞ்சம் பொறுமையாக ஆழமாக படித்து ஆய்ந்து எழுதுவதால் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது போன்று உங்களுக்கு தோன்றலாம். இப்போ நீங்கள் கடந்த 3 வருடங்களிலே ரூபா என்ற ஒரு படத்திற்கு திரைக்கதை எழுதியிருக்கிறேன். அதற்கடுத்து ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்ற ஒரு படத்திற்கு கதை திரைக்கதை எழுதி நடித்திருக்கிறேன். இந்த 2 படங்களும் படப்பிடிப்பு முடிந்து தயாராகிவிட்டன. இதை தவிர த சன்ஷைன் என்ற ஒரு படத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். வெள்ளைக்கொடி என்ற ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். சலாம் அலைக்கும் என்ற ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். இவை 3 படப்பிடிப்புக்கு செல்வதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த மூன்று வருடங்களிலே நான் நிறைய எழுதியிருக்கத்தான் கருதுகிறேன்.
சரி, அடுத்ததாக வந்து படங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அண்மையில் வெளிவந்த படங்களை விட நீங்கள் நடித்து கொண்டிருக்கின்ற, உங்களது மனதுக்கு நெருக்கமாக நீங்கள் திருப்தியாக நடித்து கொண்டிருக்கின்ற, இப்படி ஒரு படத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்த கரு ஏதாவது இல்லை நடித்து கொண்டிருக்கிறீர்களா?
என்னுடைய சிறுகதை ஒன்று வெள்ளிக்கிழமை என்று, அது நிறைய மொழிகளிலே மொழியேற்பானது, ஆங்கிலம், பிரெஞ்சு, டச்சிலே. அந்த கதையை நாங்கள் ஒரு முழுநிலை படமாக செய்திருக்கிறோம். சதாபிரனுடைய இயக்கத்திலே நான் தான் வெள்ளிக்கிழமை என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன். அது என்னுடைய கதை, நான் உருவாக்கிய கதாபாத்திரம் என்பதால் எனக்கு அதோடு ஒன்றி போய் நடிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த படம் முடிந்துவிட்டது. அதற்கு பின்பு நம்முடைய மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் மேரி கொல்வின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஹாலிவுட்டிலே த ப்ரைவேட் ஃபோர் என்கிற பெயரிலே படமாக்கினார்கள். அந்த படத்திலே வந்து நான் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் பாத்திரமேற்று நடித்திருக்கிறேன். அந்த படமும் அமெரிக்காவில் வெளியாகிவிட்டது. அதை தவிர ஒரு வரலாற்று நாயனான கசனோவா என்ற பாத்திரத்தை வைத்து ஒரு முழுநூல படம், ஃப்ரெஞ்சு படம், அந்த படத்தில் நடித்திருக்கிறேன். அந்த படம் பிப்ரவரியில் வெளியாக இருக்கிறது.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரைவேட் வோ என்ற படத்தில் சூப்பர் தமிழ்ச்செல்வன் கதாபாத்திரம் ஏற்றீர்கள். நீங்கள் புலி எதிர்ப்பாளர் என்று சொல்லாவிட்டாலும் உங்கள் மீது இருக்கின்ற முத்திரை வந்து நீங்கள் ஒரு புலி எதிர்ப்பாளர் என்று. ஆனால் நீங்கள் செய்கின்ற கதாபாத்திரங்களை பார்க்கின்ற போது, தமிழ்ச்செல்வன் அப்படியான கதாபாத்திரங்களை எடுக்கின்ற போது உங்கள் மீது வருகின்ற விமர்சனங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கின்றீர்கள்? இவர் புலி எதிர்ப்பாளராக காட்டிக்கொள்கிறார், ஆனால் இப்படியான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார், அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்?
நீங்கள் ஒருபொழுதும் என்னை புலி எதிர்ப்பாளர் என்று நீங்களோ சரி வேறு யாரோ சரி என்னை குறிக்கிவிடக்கூடாது. நான் புலிகளை விமர்சிப்பவன், புலிகளை விமர்சித்துக் கொண்டிருப்பவன். அது மட்டுமல்ல, புலிகளை எவ்வளோ விமர்சிக்கிறேனோ அதே போல் அதைவிட அதிகமாக இலங்கை அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை, சர்வதேச வல்லாதிக்க சக்திகளையும் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருப்பவன். வெறுமனை முகநூலில் மட்டும் விமர்சிக்கக்கூடியவன் அல்ல. சர்வதேச ஊடகங்களில் எனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி, எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கங்கெல்லாம் இலங்கை அரசு குறித்தோ, இந்திய அரசு குறித்தோ, யார் யார் ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அவர் கொடுத்து பேசக்கூடியவன். ஆகவே என்னை வெறுமனே புலி எதிர்ப்பாளன் என்று நீங்கள் முத்திரை குத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றும்படிக்கு அந்த பாத்திரங்கள் மட்டுமே, தீவன் படத்திலே அப்படி ஒரு பாத்திரம் கிடைத்தது, இப்பொழுது இந்த பிரைவேட் போரில் கிடைத்தது. மற்ற படங்களில் அப்படியான பாத்திரங்கள் இல்லை. மற்ற படங்களிலே அழகிய காதலன், அழகிய அப்பா இவ்வாறான பாத்திரங்களும் செய்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு என்று இருக்கின்ற சில கொள்கைகள் இருக்கும் இல்லையா, விடுதலை புலிகள் சம்பந்தமாக எனக்கு அந்த அவர்கள் பின்பற்றின கொள்கை பிடிக்காது, அல்லது தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பிடிக்காது, அப்படியான உங்களுக்கு என்று ஒரு கொள்கைகள் இருக்கலாம். அந்த கொள்கைகளுக்கு மாறாக ஒரு திரைப்படத்தின் ஒரு கதாபாத்திரமோ கதையோ வருகின்ற போது நீங்கள் அதில் நடிப்பதை பற்றி என்ன சொல்வீர்கள்? அதை மாற்றம் செய்யுமாறு கேட்பீர்களா, அல்லது பரவாயில்லை நடிப்பு வேறு கொள்கை வேறு என்று இருப்பீர்களா?
ஒட்டுமொத்தமாக அந்த படம் முடிவில் கொடுக்கும் அந்த தரிசனம் என்ன என்பதுதான் கேள்வி. இப்போ நாங்கள் நாவல் எழுதும் பொழுது அந்த நாவலுக்குள் பல்வேறு கதாபாத்திரங்கள் வருவார்கள். இலங்கை அரசு ஆதரவாளர்கள் இருப்பார்கள், இலங்கை எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள், புலிகளுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள், புலி உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த பாத்திரங்களை நாங்கள் தான் சிருஷ்டிக்கிறோம். இந்த முரண்கள் இல்லாமல் ஒரு கதை நகர்வு கிடையாது. ஆனால் அதன் முடிவிலே ஒரு நாவல் முடியும் பொழுது அல்லது அந்த படம் முடியும் போது அது கொடுக்கும் ஒட்டுமொத்த தரிசனம் என்ன என்ற கேள்வியை பொறுத்தது தான் நான் அந்த படத்தில் நடிப்பதும் நடிக்காமல் விடுவதும் என்பது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் மற்றும் நடிகர் சோபா சக்தி அவர்கள். இப்போ நீங்கள் நிறைய போரை சுற்றி சுற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறீர்கள். போரை மையக்கருவாக வைத்து புலம்பெயர் வாழ்வை பற்றி நீங்கள் ஒரு சில சிறுகதைகள் தான் எழுதியிருக்கிறீர்கள். அந்த புலம்பெயர் வாழ்க்கையை பற்றின ஒரு முழு நீள நாவலை நூலை எழுதுவதற்கான முனைப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா?
கண்டிப்பாக எழுத வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு என் தாய் நிலம், அங்கு நடந்த யுத்தம், அங்கு நடந்த ஜனநாயக திமீறல்கள், என் மக்கள் எதிர்கொள்ளும் துயரங்கள், இவற்றை எழுதி முடிக்கவே இந்த ஆயுள் போதாது என்று நான் கருதுகிறேன். நான் 25 வருடங்கள் பிரான்சில் வாழ்ந்தால் கூட நான் இன்னும் ஒரு ஈழத்தவனாகத்தான், என் மனதளவிலும் சரி, எனது வாழ்க்கை முறையிலும் சரி, என் உடுப்பு உணவிலும் சரி, நான் வந்து பிரான்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அல்லப்பிட்டியான் தான்.
ஆனால் எல்லா எழுத்தாளர்களை பார்த்தாலும் போரை மையப்படுத்தியும் ஈழத்தை மையப்படுத்தி தான் எழுதுகிறார்கள். நீங்களும் அப்படி செய்கின்ற போது அது ஒரு கரு இல்லாத வறட்சி நிலையாக நீங்கள் பார்க்கவில்லையா?
இல்லை, அது பரவாயில்லைங்க, இது போதாது. இப்போ ஜூதர்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை, 2 உலகப் போரை தொடர்ந்து எத்தனை நாவல்கள், எத்தனை திரைப்படங்கள் இன்று வரை வந்து கொண்டுதானே இருக்கின்றன. ஸோ எங்களுக்கு நடந்த துயரம், நாங்கள் ஒரு சிறிய இனம், கொடுத்த விலை மிக அதிகம், இன்னும் சொல்லப்படாதவை மிக மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த பிரச்சனையில் ஒருவருக்கே எல்லா பக்கங்களும் தெரிந்துவிட வாய்ப்பில்லை, சிலருக்கு சில பக்கங்கள் மட்டும் தெரியும். ஓ, அந்த பக்கங்களை நாங்கள் பேச வேண்டிய, சாட்சியம் அளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உளச்சுத்தியோடும் அரசியல் நேர்மையோடும் பக்கச்சார்பின்றி நமது சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும். அது குறைவாக இருக்கிறது, அது வருத்தம் தரக்கூடிய இருக்கிறது. நிறைய நூல்கள் வருகிறது என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த பக்கச்சார்பட்டது அல்லது உளச்சுத்தியானது யாரையாவது அநியாயத்துக்கு நியாயப்படுத்துவது போன்றவை மலிந்திருக்கும் சூழலில் என்னுடைய தேவை இன்னும் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கிறேன்.
சரி, ஈழத்து இலக்கிய பரப்பில் ஒரு தீவிர இலக்கியத்துக்கான தேவை அல்லது அதற்கான ஒரு வாசல் வந்து ஓய்வு நிலையை அடைந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
இல்லை, கடந்த 30 வருடங்களாக நமது நாட்டில் நடந்த யுத்தம் மற்றும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இருந்த ஜனநாயக மறுப்பு, அது இலங்கை அரசாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய தமிழ் ஆயுத இயக்கங்களாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகள் இருந்தாலும் சரி, பேசியதற்காகவும் எழுதியதற்காகவும் கொல்லப்பட்டவர்கள் 1000, எத்தனையோ பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடினார்கள். இன்றைக்கு அந்த சூழல் வெகுவாக மாறியிருக்கிறது, முற்றாக இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் வெகுவாக மாறியிருக்கிறது. இன்று பேசுவதற்கு வெளியிடுவதற்கான ஒரு சூழல் முன்பை விட இலகுவாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நிறைய புதிய புதிய படைப்பாளிகள், புதிய புதிய நிலப்பரப்புகளிலிருந்து, நான் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிரிஷாந்த், ஜதாத்தன், ஸ்டனிஷ்லாஸ், அனோஜன், தர்மபிரசாத், நெக்குலதாசன் போன்ற இளைய தோழர்கள் மிகுந்த வீச்சோடு எழுந்து வருகிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன், எதிர்காலத்துக்கான ஈழலக்கிய பாதை மிகச் சிறப்பாக இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன்.
நீங்கள் குறிப்பிட்டவர்களும் கூட ஃபேஸ்புக் முகநூலில் எழுதியவர்கள். முகநூல் பதிவுகள் பற்றிய உங்களது கருத்து என்ன? ஏனென்றால் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போன்று முகநூலில் எழுதுபவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் என்ற காலமாக போய்கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான அம்சமாக பார்க்கிறீர்களா அல்லது கூடாது என்று நினைக்கிறீர்களா?
நான் குறிப்பிட்ட இந்த தோழர்கள் முகநூலில் எழுதி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் வெறுமனை முக நூல் செயல்பாட்டர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் சொந்தமாக பத்திரிகை நடத்துகிறார்கள். புதிய சொல் என்ற பத்திரிகை நடத்துகிறார்கள், யாழ்ப்பாணத்திலே பிரான்சிலே ஆக்காட்டி என்ற பத்திரிகை நடத்துகிறார்கள், சிறுகதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள், நாவல் எழுதும் முயற்சியில் இருக்கிறார்கள், தொடர்ந்து இலக்கிய செயற்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வந்து நான் முகநூல் எழுத்தாளர்களாக மட்டுமே குறிப்பிட முடியவில்லை. முகநூல் என்பது நமக்கு நம் காலத்தில் கிடைத்திருக்கும் மிக ஒரு அற்புதமான சாதனம். முன்பெல்லாம் நம்முடைய கருத்துக்களை ஒரு அரசியல் குறித்தோ அல்லது வேறு இலக்கியம் குறித்தோ நம்முடைய கருத்துக்களை எழுதிவிட்டு அது வெளியாவதற்கு பத்திரிகையாளருக்கு, பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்பி அவருக்கு அது பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும், விட்டவனும் அண்டுவார், சுருக்கோணும் அண்டுவார், அது வெளியில் வாரத்துக்கு சிலவளம் 3 மாதம் ஆகும், சிறு பத்திரிகை இல்லை, அதுக்குள்ளே நம்முடைய கருத்தே மாறிடும். இப்பொழுது அப்படி அல்ல, நம்முடைய கருத்துக்களை உடனடியாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாமானியன் கூட, எவருமே தங்கள் அரசியல் குறித்தோ அல்லது இலக்கியம் குறித்தோ தங்களுடைய கருத்துக்களை உடனுக்குடன் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நாடுகளிலே நடந்த பல்வேறு எழுச்சிகளுக்கு இந்த முகநூலியர் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரான்சில் நடந்து கொண்டிருக்கும் மஞ்சளங்கி போராளிகளுடைய போராட்டத்திற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு சாதனத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. திரைப்படம் மிகச்சிறந்த கலை, திரைப்படம் வந்து பல்வேறு சமூக மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஊடகமாக இருக்கக்கூடியது. அதை நாங்கள் திராவிட இயக்கத்தின் காலத்தில் பார்த்தோம். திரைப்படங்களை அவர்கள் வந்து சமூக மாற்றத்துக்கான பிரச்சார கருவிகளாக உருவாக்கினார்கள். அதே திரைப்படத்தை நீங்கள் வக்கிரமாகவும் ஆபாசமாகவும் வணிகத்துக்காக கூட பயன்படுத்தலாம். ஆக ஒரு சாதனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது தான் அது.
சோபா சக்தி என்று பார்க்கின்ற போது இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் எந்த நிலை, எந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
எனக்கு தெரியல. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை எந்த கணத்திலுமே கடந்த 30-40 வருடங்களாக நான் தீர்மானிப்பதில்லை. சூழல்களை என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நான் ஒருபொழுதும் நினைக்கவில்லை இலங்கையை விட்டு புலம் பெறுவேன் என்று நான் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. மிக உறுதியாக இருந்தவன் இலங்கையிலிருந்து நான் ஒரு அகதியாக வெளியேறக்கூடாது என்று, ஆனால் காலம் என்னை வெளியேற வைத்தது. அதுபோன்று நான் பிரான்ஸுக்கு போனது அது என்னுடைய தேர்வு அல்ல. எனக்கு கிடைத்தது தான் இடத்துலேயே ஒரு ஃப்ரெஞ்சு போலி பாஸ்போர்ட், அதனால் நான் பிரான்ஸ் போனேன், அதனால் பிரான்ஸில் இருந்தேன். அதுபோல் நான் எழுத்தாளராக வருவேன் என்பது கூட அது என்னுடைய தேர்வுன்னு சொல்ல முடியாது. நான் முன்பு தமிழ் போராட்ட இயக்கத்தில் இருந்தேன், அதன் பின்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். 4 வருடங்கள் பிரான்சில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறிய பின்பு நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியாக வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. அப்பொழுது தான் மிக தீவிரமாக நான் எழுத ஆரம்பித்தேன். அதுதான் இங்கே பிரச்சனை. அது மாதிரி நான் திரைப்படத்துக்கு போனது கூட நானாக விரும்பி போனதோ நானாக அப்படி நான் யோசிக்கல. ஏதோ 47 வயதிலே காலம் என் மீது என்னை திரைப்படத்துக்கு எடுத்துக்கொண்டே விட்டது.
சரி, இப்போது உங்களது நாடகம் கவுண்டிங் அண்ட் கிராக்கிங், அதை எப்போது முதல் பார்க்கலாம், எங்கே அது குறித்த மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
இந்த நாடகம் குறித்த விளம்பரங்கள் நீங்கள் இணையதளத்திலே பெற்றுக்கொள்ளலாம். கவுண்டிங் அண்ட் கிராக்கிங் என்று சொல்லி போட்டு கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். சிட்னியின் புகழ்பெற்ற பாரம்பரியமான பெல்வார் தியேட்டர் இந்த நாடகத்தை தயாரிக்கிறது. இந்த நாடகம் சிட்னி ஃபெஸ்டிவலில் இதன் ஜனவரி 11 இருந்து பிப்ரவரி 2 வரை 7 தினசரி காட்சிகள் நடக்க இருக்கின்றன. 2 2 காட்சிகள், வியாழனும் சனியும் 2 காட்சிகள் நடக்க இருக்கின்றன. மிக இலகுவாக இணையத்திலே இந்த நாடகம் குறித்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
நிறைவாக ஒரு கேள்வி. எழுத்தாளர் சோபா சக்தியின் நூலை பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரும் புத்தக சந்தையில் கூட உங்களது நூல் வெளிவரும் என்றெல்லாம் பேசப்பட்டது. அந்த நூல் எதை பற்றியது என்ற தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
இப்போ என்னுடைய நாவல் இந்த புத்தக காட்சிக்கு வராவிட்டால் கூட நம்முடைய தோழர்கள் தீபச்செல்வன், குணாகவியலகன், ஆயிரவி, நோயல் நடேசன், 6-7 ஈழத்து நாவல்கள் வர இருக்கின்றன. முதல் வாசகர்கள் அவற்றை படிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. பொறுமையாக என்னுடைய நாவலை படித்துக்கொள்ளலாம். பின்பு நாவலை பற்றி கேட்டுக்கொள்ள நினைக்கிறேன். இந்த நாவல் என்பது அதுவும் போரை மையமாக கொண்டது தான். ஆனால் இந்த போருக்கு பின்னான புலம்பெயர்ந்த போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றியது. இவ்வளவு தான் இப்பொழுதைக்கு என்னால் சுருக்கமாக சொல்ல முடியும். ஏனென்றால் எனக்கே இன்னும் ஒரு தெளிவில்லை. நான் எங்கே எப்படி போய் எங்கே முடிப்பேன்னு சொல்லி வெறுமனே ஆரம்பித்திருக்கிறேன்.
சரி, மிக்க நன்றி. உங்களது எழுத்து பணி தொடர வேண்டும். இன்னும் பல திரைப்படங்களில் உங்களை பார்க்க வேண்டும். அதே போன்று பல நூல்களையும் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.
மிக்க நன்றி ரேணுகா. தொடர்ந்து என்னை ஊக்குவித்து வரும் உங்களுடைய வானொலிக்கு மிக நன்றி. நான் நினைக்கிறேன் என்னுடைய 5வது 6வது நேர்காணல் உங்கள் வானொலிக்கு என்று சொல்லி மிக்க நன்றி. மற்றும் ஆஸ்திரேலியாவால் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து இந்த நாடகத்துக்கு வாருங்கள். இந்த நாடகம் நம்முடைய 50 பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு நாடகம். நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil